நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் பல தசாப்தங்களாக நல்லிணக்கம் கட்டி எழுப்பப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர தின உரையில் கூறியுள்ளவை.
பலேட பத்து சேம ஆண்டுவாக்ம மித்ரசீலி பாவை அதிகரிம சந்தகா கிளையுது காரியான் கிளானம் அப்பட்ட.
நாட்டின் வடகிழக்கில் சுதந்திர தினத்தன்று இடம்பெற்றுள்ள எதிர்ப்பு போராட்டங்கள், இந்திய கிரிக்கெட் வாரியம் நீதிபதி லோதா தலைமையிலான குழுவினையும் பரிந்துரைகளை ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கூறியுள்ளவை. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் கோழிப்பண்ணை தொழில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள்,
கடந்த 2007 பாத்தீங்கன்னா இந்த முட்டை ஏற்றுமதியானது படிப்படியாக குறைந்து 17 நாடுகளுக்கு போயிட்டு இருந்த ஏற்றுமதி இன்னைக்கு வந்து 4 நாடுகளுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அனிவலி பாத்தீங்கன்னா ஒரு 100-150 கோடி அவ்வளவுதான் ஏற்றுமதி இருக்கு.
கெயில் எரிவாயு திட்டம் தொடர்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு கோரியுள்ளதையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் இளையதம்பி தயானந்தா மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவின் அப்பலோ நகரில் இடம்பெற்று வரும் மோதல்களில் இருந்து தப்பித்து 10,000-க்கும் அதிகமான சிரிய அகதிகள் தமது எல்லை நோக்கி முன்னேறி வருவதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது. மிக கடுமையான ரஷ்ய விமான தாக்குதலின் உதவியோடு சிரிய படையினர் குறித்த பிரதேசத்தில் முன்னேறி வருகிறார்கள். ரஷ்யா இந்த போரில் ஈடுபட்டு வருவதை வன்மையாக கண்டித்திருக்கும் துருக்கி பிரதமர் அகமத் தாவூத் தொகுலு, சிரிய படையினரும் ரஷ்யாவும் பாரிய போர்க்குற்றங்களை மேற்கொண்டு வருவதாக விமர்சித்திருக்கிறார். ஜெனீவாவில் மேற்கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்த சமாதான முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்ட அடுத்த நாளான இன்று அங்கு ராஜதந்திர முருகல் நிலை தோன்றியிருக்கிறது.
இதனிடையே சிரியாவில் தொடரும் போரினால் இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களுக்கு உதவுவதற்காக லண்டனில் நடக்கும் சர்வதேச கொடையாளிகள் மாநாட்டின் முதல் நாளில் பல $1 பில்லியன் நிதியுதவிக்கான உறுதிமொழி கிடைத்திருக்கிறது. 2018 $1.5 பில்லியன் மனிதாபிமான நிதியை வழங்குவதாக ஜெர்மனி அறிவித்திருக்கிறது. அடுத்த 4 ஆண்டுகளில் மேலதிகமாக $1.75 பில்லியன் நிதியை வழங்குவதாக பிரிட்டன் உறுதியளித்திருக்கிறது. ஐநாவும் பெரும்பான்மையான சிரிய நகதிகள் தஞ்சம் புகுந்திருக்கின்ற அண்டை நாடுகளும் இந்த ஆண்டில் மட்டும் $9 பில்லியன் நிதி தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றன.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என தம்மை அழைத்துக் கொள்ளும் பிரிவினர் ஜெர்மனியில் தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாக எழுந்த சந்தேகம் காரணமாக பெர்லின் மற்றும் வடக்கு ஜெர்மன் பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஐஎஸுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட அல்ஜீரியாவைச் சேர்ந்த 2 ஆண்கள் மற்றும் 1 பெண் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள 2 ஆண்களில் ஒருவருக்கு சிரியாவில் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ் பிரிவினரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிக அளவிலேயே இருந்து வருவதாக பெர்லின் அதிகாரி ஒருவர் கூறினார். ஜிகாதி அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 2 பேரை தேடும் தமது நடவடிக்கை தீவிரமாக இடம்பெறுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இதனிடையே 2010 போலந்தின் அப்போதைய அதிபர் லெஹ் கச்சின்ஸ்கி மற்றும் மேலும் 90-க்கும் அதிகமானவர்களுடன் விமானம் ஒன்று மேற்கு ரஷ்யாவில் விழுந்து நொறுங்கிய சம்பவம் தொடர்பில் போலந்து அரசாங்கம் புதிய விசாரணை ஒன்றை துவங்கியிருக்கிறது. இந்த விசாரணை பற்றிய செய்தியை அறிவித்த பாதுகாப்பு அமைச்சர் அன்டோனி மச்ரோவெச், முந்தைய விசாரணை முடிவுகளை மறுதளிக்கும் விதமாக விமானம் தரையிலிருந்து சில மீட்டர்கள் உயரத்திலேயே துண்டுகளாக வெடித்து சிதறியிருப்பதாக கூறினார். மனித தவறும் மோசமான காலநிலையுமே விமானம் விழுந்து நொறுங்க காரணம் என்று முந்தைய விசாரணை அறிக்கை கூறியது.
இந்திய பெங்களூர் நகரில் தென்சானிய மாணவி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து தனது கோபத்தையும் தன்னம்பிக்கை ஈனத்தையும் தென்சானிய அரசு வெளியிட்டுள்ளது. தென்சானிய மாணவர்கள் தங்கியுள்ள பகுதிகளில் மேலதிக போலீசாரை கடமையில் ஈடுபடுத்துமாறு அது கேட்டுள்ளது. சூடானியர் ஒருவர் பெண்ணொருவரை கொலை செய்த இன்னொரு சம்பவத்திற்கான பழி வாங்கல் நடவடிக்கையாக பட்டப்படிப்பை மேற்கொண்டு வரும் இந்த தன்சானிய மாணவி மீது கும்பல் ஒன்று தாக்குதலை மேற்கொண்டது. இது ஒரு இனவாத தாக்குதல் அல்ல என்று கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் வலியுறுத்தியிருந்தாலும் தன்சானிய பெண்ணும் அவரது நண்பர்களும் கருப்பினத்தவர்கள் என்ற ஒரே காரணத்தாலேயே தாக்குதலுக்கு இலக்கானதாக இந்தியாவிற்கான தன்சானிய தூதுவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜூலியன் அசான்ச் லண்டனில் முறையற்ற விதத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளாரா என்று ஆராய்ந்து ஐநாவின் தீர்ப்பாயம் அளித்திருக்கின்ற தீர்ப்பு பிரிட்டனை சட்டப்படி கட்டுப்படுத்தாது என்று பிரிட்டன் அறிவித்திருக்கிறது. எதேச்ச அதிகமான தடுத்து வைத்தல் தொடர்பான ஐநாவின் செயலணி ஜூலியன் அசான்ஜிக்கு ஆதரவாக வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் தஞ்சம் புகுந்த ஈக்வடோர் தூதரகத்திலிருந்து வெளியில் வந்தால் அவரை கைது செய்ய முடியும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறியிருக்கிறது.
இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை தனது சுதந்திர தினத்தை இன்று அனுசரித்தது. இதில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பங்கு பெறவில்லை. இதுகுறித்த விரிவான தகவல்களை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஆட்சியை பொறுப்பேற்ற அரசியல் தலைமைகள் நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தவறியமையே மக்கள் கொடூர போருக்கு முகம் கொடுக்க காரணமாக இருந்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற 68வது சுதந்திர தின வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையின் 68வது சுதந்திர தின வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று கொழும்பு காலிமுக திடலில் நடைபெற்றது. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முப்படைகளினதும் தளபதிகள், போலீஸ் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக தேசிய கீதம் தமிழிலும் பாடப்பட்டது. சுதந்திர தின நிகழ்வுக்கு வருகை தந்த முக்கியஸ்தர்களை உள்விவகார அமைச்சர் வஜிர அபயவர்தன வரவேற்றார். ராணுவ அணிவகுப்புடன் வந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர் வஜிர அபயவர்தன ஆகியோர் வரவேற்றனர். சுதந்திர தின வைபவத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜனாதிபதியினால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதன் பின்னர் தேசிய கீதம் சிங்கள மொழியில் பாடப்பட்டது. இதையடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் சுதந்திர தின விசேட உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஆட்சியை பொறுப்பேற்ற அரசியல் தலைமைகள் நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தவறியமையே நாடு அதிபயங்கர போருக்கு முகம் கொடுக்க காரணமாக இருந்ததாக தெரிவித்தார்.
ஆக்கிரமணය කළ සිටි පිරිස් අපිට දී තිබූ බාර දුන්න ප්‍රශ්න අප විසඳුවාද කියන ප්‍රශ්නය අප සෑම කෙනෙක්ම
சுதந்திரத்துக்கு முன்னர் எமது நாட்டை ஆட்சி செய்தவர்கள் எம்மிடம் விட்டு சென்ற பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்தோமா என்று எமது மனசாட்சியிடம் நாம் கேட்க வேண்டும். சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சியை பொறுப்பேற்றவர்கள் நாட்டின் வளங்கள் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இனங்களுக்கிடையில் ஒற்றுமை, நல்லிணக்கம், சகோதரத்துவம் போன்றவற்றை ஏற்படுத்துவது தொடர்பில் செய்ய வேண்டியவற்றை செய்திருந்தால் இந்த 26 ஆண்டுகால கொடூரமான பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது
என்று கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2009 போருக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசாங்கம் தனது கடமைகளை சரிவர செய்திருந்தால் மனித உரிமைகள் விவகாரத்தில் ஜெனீவா பரிந்துரைகளை தவிர்த்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார்.
நாட்டில்
நிலவிய கொடூரமான பயங்கரவாத போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து போருக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சரிவர செய்யப்பட்டிருந்தால் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் கொண்டுவரப்பட்ட பரிந்துரைகளை தவிர்த்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன்
என்று கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மனித உரிமை பேரவையின் பரிந்துரைகள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை விமர்சிக்கும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் அரசியல்வாதிகள் மக்களை தவறான வழிக்கு திசை திருப்பி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார்.
ஏ யோஜனா கிரியாத்மகிரியம துலாத் மேராட்டத்துல தாவுருவான்னே நிதாச பிரஜாதந்திரவாதிய ஜாத்திக சங்கிந்தியாவ சக்திமத் கிரியம கியனேக்க இதா பேதில்லுமா.
ஜெனீவா பரிந்துரைகளை நிறைவேற்றுவதன் மூலம் எமது நாட்டின் சுதந்திரம், ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம் போன்றவை உறுதிப்படுத்தப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். விசேடமாக யுத்தத்தை வென்ற எமது வீரர்களின் மனதை வேதனைப்படுத்தும் வகையில் இனவாதி அரசியல்வாதிகள் செயற்படுகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவர்கள் குறுகிய லாபத்திற்காக மக்களை திசை திருப்பி வருகிறார்கள்
என்று தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கை அரசாங்கம், முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் கௌரவத்தை பாதுகாத்து அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள உள்ளதாகவும் கூறினார். இன்றைய சுதந்திர தின நிகழ்வை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உட்பட அவரது ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் புறக்கணித்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் உட்பட தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய சுதந்திர தின நிகழ்வின் சிறப்பம்சமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைத்து இன பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் தமிழில் தேசிய கீதத்தை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். தலைநகர் கொழும்பின் ஒரு பகுதியில் அரசின் சுதந்திர கொண்டாட்டங்கள் நடைபெற்ற அதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் தமது எதிர்ப்புகளை காட்டும் வகையில் சில போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். வடக்கே சாலை மறியலும் இடம்பெற்றுள்ளது. வடக்கில் இடம்பெற்ற எதிர்ப்புகள் குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் சுதந்திர தின வைபவங்கள் வடக்கில் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட அதேவேளை வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் காணாமல் போனோரின் உறவினர்கள் இன்றைய தினத்தை துக்க தினமாக அனுஷ்டித்திருக்கின்றார்கள். வாயில் கருப்பு துணியை கட்டி, கருப்பு கொடிகளை ஏந்தி, அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் பிரஜர்கள் குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
சுதந்திர தினத்தை ஒரு கருப்பு தினமாகவும், வாய்களை கருப்பு சீதியாளாக கட்டி கருப்பு தினமாகவும், ஒரு உண்ணாவிரதமாகவும் நாங்கள் அப்படி ஒரு தினமாக வேணண்டா எங்கென்ற பிள்ளைகள் எங்கென்ற சகோதரி மேற்ற தாலிகளுக்கு ஒரு பதில் சொல்லி இல்லாத நிலையில இந்த அரசாங்கம் இருக்கிறபடியால நாங்கள் இன்றைக்கு ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டமாகத்தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம்.
இதேவேளை வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் வேலங்குளம் பிரதேச மக்கள் வீடு, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாததை கண்டித்து வவுனியா மன்னார் வீதியில் சாலை மறைப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் இந்த பகுதியில் 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது.
மேலக்குடியம் வந்து 5 வருஷமாகியும் இதுவரைக்கும் எங்களுக்கு ரோட்டு திருத்தி தெரியல, எங்களுக்கு நிரந்தர வீடு இல்லை, டொய்லெட் இல்லை. நாங்களும் எல்லாருக்கும் கடிதம் கொடுத்து கொடுத்து இந்த வீடு தாரம், இந்த டொய்லெட் தாரமாட்டி இதுவரை காலமும் இதுவரைக்கும் இன்னும் ஒன்றும் கிடையாது. தற்காலிக வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம்
என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் கூறினார். போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடமாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச செயலாளர், பவுனி அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமார மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களின் குறைகள் தேவைகளை கேட்டறிந்தனர். அதன் பின்னர்
பிளான் பண்ணிருக்கு 65,000 வீடு கட்டுறதுக்கு நோர்த் ஈஸ்ட் ரெண்டுக்கு. இந்த ஆண்டுல பட்ஜெட்ல காசி பாஸ் பண்ணி இருக்கு சில வீடுகளுக்கு. நான் எல்லா விவரங்கள் புனர்வாழ்வு அமைச்சருக்கு இப்ப அனுப்பி இருக்கு. சுவரா இந்த ஆண்டுல வவுனியாவுக்கு மட்டும் இல்ல, வடக்கு கிழக்கு ரெண்டு மாகாணத்துக்கும் வீடு திட்டம் வரும். 65,000 வீடுகள் புதுசா கட்டுறதுக்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கு
என வவுனியா அரசாங்க அதிபர் ரோகன புஷ்பகுமார் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் கூறினார். இதேவேளை வீதி அபிவிருத்தி மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வீதிகளை அமைப்பதற்கும் பேருந்து போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மக்களிடம் உறுதியளித்திருக்கின்றனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். கிழக்கு இலங்கையிலும் அரசு தமது கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்று கூறி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் என கூறுகின்றார் அங்குள்ள நமது செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்ற அதேவேளை காணாமல் போனவர்களின் உறவுகள் உட்பட தமிழ் மக்கள் கருப்பு பட்டி அணிந்து போராட்டங்களிலும் ஈடுபட்டனர்.
இந்த வார்த்தை உண்டாக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஆட்சி மாற்றம் தேவை நாங்கள் மாற்றி வச்சுட்டாங்க. அப்படி காணாம போனோம்னு சொன்ன அவங்க ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன அவங்களுக்கு என்ன நடந்தது, யாரால நடந்தது, எப்ப நடந்தது, என்னது, என்ன காரணத்துக்காக இந்த அரசாங்கம் கொண்டு இல்லாக்கினது.
திருகோணமலை, திருக்கோயில் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன.
காலிமுகத்துடலிலே சுதந்திர தின பாடலை தமிழிலே பாடுவதனால் மட்டும் எங்களுடைய தமிழர்களுக்கு விடிவு கிடைத்து விட போவதில்லை. காணாமல் போன உறவுகள் அத்தனை பேரையும் கண்டுபிடித்து கொடுத்தல் வேண்டும் அல்லது அதற்குரிய சரியான பதில்களை வழங்குதல் வேண்டும்
என்றார் மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் ஏற்பாட்டாளர் அருணாசலம் செல்வேந்திரன். திருகோணமலை நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தலைகளில் கருப்பு துணிகளை கட்டியவாறு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள்.
நாட்டில் இன்னும் கிடைக்கவில்லை. எங்களை உறவுகள் எப்பொழுது எங்களிடம் வந்து சேருகிறார்களோ அன்றுதான் எங்களுடைய சுதந்திரம் என்பதை இதை திட்ட தெளிவாகவும் பகிரங்கமாகவும் சொல்லிக் கொண்டு வந்தோம். ஒரு நாள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் உறவுகளுடைய விடயத்தில் என்ன பதில் கூற போகிறார்? நாங்கள் மரண சர்டிபிகேட்டுக்காகவும் சான்றிதழ்களை பெறுவதற்காகவும் எங்கள் பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்படவில்லை. எங்களுடைய பிள்ளைகளின் நிலப்பாடு என்ன, எங்கு உள்ளார்கள்? இதற்கு பதில் கூற முடியாத காலத்தில் சுதந்திரம் ஒரு கேடானதாகவே நாங்கள் கருதி நாங்கள் இங்கு எடுத்து கூற விரும்புவோம்.
சம்பூரிலிருந்து மீள் குடியேற்றப்படாத மக்கள், மீதி உள்ள மக்கள் 3 மாதத்துல மீள் குடியேற்றுவோம் என்று சொல்லியும் இப்ப பல மாதங்கள் கடந்து இதுவரைக்கும் மக்கள் என்ன மீள் குடியேற்றப்படல.
திருகோணமலை மாவட்ட தமிழ் மக்களின் காணி உரிமை, தொழில் உரிமை மற்றும் உத்தேச சம்பூர் அனல் மின் நிலைய திட்டம் கைவிடப்பட வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையிலான கோரிக்கைகளும் அங்கு வலியுறுத்தி கூறப்பட்டது.
நமது கிழக்கிலங்க செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்திகள். தமிழகத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாக இந்திய எரிசக்தி நிறுவனமான கெயில் எரிவாயுவை எடுத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தீர்ப்பு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் உள்ள 7 மாவட்டங்களின் வழியாக குழாய் மூலம் எரிவாயுவை கொண்டு செல்லும் திட்டத்தை தடை செய்யக்கூடாதென உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமையன்று அளித்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்யப்போவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்திய அரசுக்கு சொந்தமான கெயில் எனப்படும் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனம் கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சியிலிருந்து தமிழகம் வழியாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூருவுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயுவை கொண்டு செல்லும் திட்டம் ஒன்றை தீட்டியிருந்தது. இந்த எரிவாயு குழாய்கள் தமிழ்நாட்டின் சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் வழியாக செல்லும் என திட்டமிடப்பட்டிருந்தது. சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு முதலில் ஒப்புதல் அளித்திருந்தது. ஆனால் இந்த எரிவாயு குழாய்கள் விவசாய நிலங்களின் வழியாகவும் செல்லும் என்பதால் விவசாயிகள் இந்த திட்டத்தை எதிர்த்து பெரும் போராட்டங்களை நடத்தினர். இதையடுத்து இந்த திட்டத்திற்கான அனுமதியை தமிழக அரசு 2013 நிறுத்தி வைத்தது. இதை எதிர்த்து கெயில் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகியது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு கெயில் நிறுவனத்திற்கு சாதகமாக வந்ததை அடுத்து தமிழ்நாட்டின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் செவ்வாய்க்கிழமையன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் இம்மாதிரியான பொதுமக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை தாமதம் செய்யக்கூடாது என்று கூறிய உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது. இதையடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் 7 மாவட்டங்களிலும் உள்ள விவசாயிகள் போராட்டங்களை துவக்கியுள்ளனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்ய தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. தமிழக அரசின் இந்த முடிவு குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய கெயில் திட்ட எதிர்ப்பு குழுவின் தலைவரான பி கந்தசாமி, பொதுப்பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த அனுமதி அளிக்கும் சட்டத்தின் சில கூறுகளை மாற்ற மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறினார்.
விவசாயிகள் சங்கமும் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உத்தேசித்துள்ளோம். மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தால் மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. இது வந்து இடைக்கால நிவாரணமாக அந்த மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரியிடம் பார்லிமெண்ட்டிலே மசோதா கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை.
இந்த திட்டத்தின்படி விவசாய நிலங்களில் குழாய்கள் பதிக்கப்பட்டால் அந்த இடத்தில் மரம் நடவோ ஆழமாக தோண்டவோ கூடாது என கூறப்பட்டுள்ளது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் கிரிக்கெட் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி லோதா தலைமையிலான குழுவினர் அளித்த அறிக்கையை முழுமையாக அமல்படுத்த இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக ஏற்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் அதன் செயல்பாடுகளை சீரமைக்க வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றத்தின் அறிவுரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு விசாரணையில்தான் இந்த அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. மேலும் இதே விவகாரம் தொடர்பான பதில் விளக்கத்தை அளிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்திற்கு 4 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் மார்ச் 3 நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மதிக்கும் தகுதி பெற்றவை என்று கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர், சட்ட சமூகத்தில் மிகவும் மரியாதைக்குரிய உறுப்பினர்களிடம் இருந்து இவை வந்துள்ளதாக குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் கலந்து ஆலோசித்த பின்னரே இக்குழு இந்த பரிந்துரைகளை வழங்கியுள்ளது என்றும், அதனால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்றும் டி எஸ் தாக்கூர் அப்போது கூறினார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் சேகர் நபாடே, முழுமையாகவே லோதா குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் பட்சத்தில் அது பல சிக்கல்களையும் உண்டாக்கும் என்றார். குறிப்பாக தமிழ்நாடு பதிவு சட்டத்தின் கீழ் உள்ள பதிவையும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் இழக்க நேரிடும். தவிர நாடு முழுவதும் பரவியுள்ள வாரியத்தின் சொத்துக்களாலும் சர்ச்சைகள் உண்டாகும் என்று சேகர் நபாடே கூறினார். ஆனால் இப்படி ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் நீதிபதி லோதா தலைமையிலான குழுவினர் அதை தீர்த்து வைப்பர் என உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கூறிவிட்டது. இதனிடையே லோதா குழுவின் பரிந்துரைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் சட்டக்குழு கூட்டம் வரும் 7ஆம் தேதியன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சேகர் நபாடே நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட்டின் மீது பந்தயம் கட்டுவது சட்ட ரீதியாக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை குறித்து அரசின் நிலைப்பாடு இன்னமும் வெளியாகவில்லை.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு அரசின் மேலாண்மையே காரணம் என்று மத்திய அரசின் அறிக்கை ஒன்று கூறுவதாக வெளியான அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில், அப்படியான அறிக்கை ஏதும் வெளியிடப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக மாநில தலைமைச் செயலாளர் இன்று தெரிவித்துள்ளார். இது குறித்து முரளிதரன்.
தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தை மாநில அரசு கையாண்ட விதம் குறித்து எவ்வித அறிக்கையும் தயாரிக்கவில்லை என மத்திய அரசின் புவி அறிவியல் துறை தெரிவித்துள்ளது. இந்த துறையை மேற்கோள் காட்டி நாளிதழ்களில் வந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த தகவலை புவி அறிவியல் துறை வெளியிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்வதில் தமிழக அரசு மெத்தனமாக இருந்ததாலேயே மாபெரும் சேதம் ஏற்பட்டதாக மத்திய அரசின் புவி அறிவியல் துறையின் ஆய்வு ஒன்று தெரிவிப்பதாக சில நாட்களுக்கு முன்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. பிறகு இந்த செய்தி தமிழ் ஊடகங்கள் சிலவற்றிலும் வெளியானது. இந்த நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்த செய்தி தொடர்பாக மத்திய அரசின் புவி அறிவியல் துறையில் விளக்கம் கேட்கப்பட்டதாகவும், அதற்கு பதிலளித்த புவி அறிவியல் துறை அந்த நாளிதழில் கூறியதைப் போல வெள்ளம் குறித்து எவ்வித அறிக்கையும் தங்களிடம் இல்லை என தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய புவி அறிவியல் துறை இது தொடர்பாக தமிழக அரசுக்கு அளித்த விளக்கமும் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக வெள்ளம் குறித்து எவ்வித அறிக்கையும் தயாரிக்கப்படவில்லை என்றும், நாளிதழில் வந்த செய்திக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் புவி அறிவியல் துறையின் ஆலோசகர் அனுப்பியுள்ள அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவின் கோழிப்பண்ணை வர்த்தகத்தில் ஒரு முக்கிய இடமாக திகழ்கிறது நாமக்கல். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அங்கு கோழி முட்டை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றார்கள். தமது பிரச்சினைகளை மாநில மற்றும் மத்திய அரசுகள் உரிய முறையில் கவனித்து கையாளவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதுகுறித்து தமிழ்நாடு விவசாய பண்ணையாளர்கள் வர்த்தக சங்கத்தின் செயலாளரும் கால்நடை மருத்துவருமான டாக்டர் பி வி செந்தில் அவர்களுடன் பேசினேன்.
கிட்டத்தட்ட 17 நாடுகளுக்கு நாமக்கல் மண்டலத்திலிருந்து நாங்கள் முட்டைகளை ஏற்றுமதி செய்து வந்தோம். கடந்த 2007 பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஏற்றுமதியானது படிப்படியாக குறைந்து 17 நாடுகளுக்கு போயிட்டு இருந்த ஏற்றுமதி இன்னைக்கு வந்து 4 நாடுகளுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அனிவலி பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கோடி அவ்வளவுதான் ஏற்றுமதி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏற்றுமதி வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் வரக்கூடிய சட்டத்திட்டங்கள்.
2006-2007 காலகட்டத்தில் 300-400 கோடி ரூபாய் ஏற்றுமதியாக இருந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்து இப்பொழுது 4 நாடுகளுக்கு தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 1/3 விழுந்து போச்சு ஏற்றுமதியினுடைய மதிப்புனா என்ன காரணம் அதுக்கு?
இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2006-2007 அந்த பறவை காய்ச்சல் வந்ததா சொல்லி அறிவிச்சாங்க. அந்த பறவை காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு நாடுகள் வந்து இந்தியாவிலிருந்து வரக்கூடிய முட்டைகள் மற்றும் போல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. இந்த பேனுக்கு அப்புறம் அந்த சர்வதேச விதி பிரகாரம் மண்டலங்கள், அதாவது வந்து ஒவ்வொரு உற்பத்தி மண்டலங்களையும் தனித்தனியா நம்ம அரசாங்கம் வந்து அறிவிக்கணும், இல்லைனா வந்து தனி எக்ஸ்போர்ட்டிங் ஃபார்ம் வந்து கம்பார்ட்மெண்டா அறிவிக்கணும்னு சொல்லி சர்வதேச விதிமுறைகள் இருக்கு. அதை வந்து அந்த நேரங்களில் மத்திய அரசு வந்து பண்ணாததனுடைய விளைவாக இந்திய இந்தியாவிலிருந்து வரக்கூடிய முழுமையுமே வந்து தடை செய்யப்பட்டது. திரிபுரா பறவை காய்ச்சல் வந்தப்ப நாமக்கல்ல இருக்கக்கூடிய முட்டைகளுக்கு தடை ஏற்பட்டது. அதனால பல்வேறு மார்க்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டலத்திலிருந்து நாங்க இழந்தோம். இது ஒரு காலகட்டத்துல அந்த கண்ட்ரிஸ் வந்து மறுபடியும் திறக்கவே விடாத அளவுக்கு அந்த எங்களுடைய போட்டி நாடுகளான ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுடைய போட்டியின் காரணமாக அந்த பேன் வந்து இதுவரை லிப்ட் செய்யப்படவில்லை. 90 நாட்களுக்கு மறுபடியும் அந்த அவுட் பிரேக் இல்லை அப்படின்னு சொன்னாவே அந்த கண்ட்ரியில வந்து பேன் எடுத்துடலாம். பட் அதுவும் வந்து இது வரைக்கும் அந்த நாடுகள் வந்து எடுக்கல.
இந்தியாவில் பறவை காய்ச்சல் நோயினுடைய தாக்கம் இல்லைன்னு சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்குதானே, அந்த அரசுகள் என்ன செஞ்சாங்க இந்த விஷயத்துல?
இந்த விஷயத்துல வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளே அந்தந்த காலகட்டத்துல வந்து நாங்க எங்க சங்கத்தின் மூலியமாகவும் பல்வேறு சங்கங்கள் மூலியமாகவும் நாங்க மாநில அரசுக்கும் வைத்தோம், மத்திய அரசுக்கும் வைத்தோம். ஆனா எந்த விதமான ஒரு தீர்க்கமான நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு கிடைக்கலங்கிறத வருத்தமான ஒரு செய்தி.
இல்ல, மத்திய மாநில அரசுகள் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிறது தானே கேள்வி?
ஆமா, அதுதான், ஏன் எடுக்கல அப்படிங்கறதா எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. பல்வேறு விதமான வாய்ப்புகள் உள்ள இந்த ஒரு கோழி தொழில், முட்டை ஏற்றுமதி தொழில் வந்து அரசாங்கத்திடம் முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது.
அரசாங்கத்திடம் உங்களுக்கு போதிய ஆதரவை கிடைக்கலன்னா அந்த ஆதரவை பெற்றுக்கொண்டு சர்வதேச அளவில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் முட்டைகள் பாதுகாப்பானதுதான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதை உங்களை போன்றவர்கள் அது தொடர்பில் என்ன செஞ்சீங்க?
நாங்க மாநில அரசுகளுக்கும் நாங்க எங்களுடைய கோரிக்கையை வைத்தோம், மத்திய அரசுகளுக்கும் நாங்க வைத்தோம். மத்திய அரசிடம் சென்று கால்நடைத்துறை செயலாளர் அவர்களையும் சந்தித்து எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையின் காரணமாக ஏற்றுமதி பாதிக்கப்படுகிறது, அதனால எங்களுக்கு தமிழ்நாட்டை மட்டும் ஒரு தனி மண்டலமாக அறிவியுங்கள். ஏன்னா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு டிஃபைன்டு பவுண்டரி இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அனிமல்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த ஒவ்வொரு வில்லேஜ்லயும் பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவர் இருக்காங்க, கால்நடை மருத்துவமனை இருக்கு, ப்ராப்பரான டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு, எல்லாமே சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்குது. அதனால வந்து இந்த பாராமீட்டர்ஸ் வச்சு நீங்க தமிழ்நாடு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஜோனா இமீடியட்டா டிக்ளேர் பண்ணுங்க, ஒவ்வொரு மாநிலத்தையுமே நீங்க ஒரு ஜோனா டிக்ளேர் பண்ணுவதன் மூலியமா ஏதாவது ஒரு மாநிலத்துல திரிபுராவிலயோ வெஸ்ட் பெங்காலையோ பாதிப்பு ஏற்பட்டா கூட இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி மண்டலங்கள் வந்து பாதிப்பு இல்லாம ஏற்றுமதி செய்ய முடியும். ஐரோப்பிய நாடுகள்லாம் இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க, அமெரிக்க நாடுகள்லாம் இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய கோரிக்கையை வைத்தோம், பரிசீலிக்கிறோம், முயற்சி பண்றோம்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு ஈல்ட் ஆகி ஒரு ரிசல்ட் எங்களுக்கு இதுவரையும் கான்கிரீட்டா வரல அப்படிங்கறது தான் உண்மை. இந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஜோன் அல்லது ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்க வேண்டிய அந்த எல்லாமே பொறுப்பு மத்திய அரசினுடைய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால மாநில அரசு வந்து பரிந்துரை தான் செய்ய முடியும். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து செப்பரேட் ஜோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க தமிழக அரசுல இருந்து. அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம் தான் இருக்கு. மத்திய அரசு வந்து அதை இதுவரை ஒரு ஒரு ப்ரையாரிட்டி ஏரியாவா அதை கருதலையோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது.
தமிழ்நாடு விவசாய பண்ணையாளர்கள் வர்த்தக சங்கத்தின் செயலாளரும் கால்நடை மருத்துவருமான டாக்டர் பி வி செந்தில், இத்தாலியில் ஆஸ்டானா எனும் நகரில் 28 வருடங்களுக்கு பிறந்துள்ள ஒரு ஆண் குழந்தையை வரவேற்க அந்த நகரமே தயாராகி வருகிறது. இது குறித்து ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் நந்தினி.
வடக்கு இத்தாலியில் உள்ள சிறிய நகரம் ஒன்று 1980க்கு பிறகு பிறந்துள்ள முதல் குழந்தையின் வரவை மகிழ்வுடன் கொண்டாடி வருகிறது. பீட்மான் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒஸ்தானா என்ற அந்த நகரின் மேயர், இந்த குழந்தையின் வரவு தமது சிறு நகரின் ஒட்டுமொத்த சமூகத்தின் கனவு நனவானதை குறிப்பதாக தெரிவித்தார். கடந்த 100 ஆண்டுகளில் அந்த பகுதியில் மக்கள் தொகை படிப்படியாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. கடந்த வாரம் டூரின் மருத்துவமனையில் பிறந்த குழந்தை பாப்லோவின் வருகையை அடுத்து அந்த நகரில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை 85 அதிகரித்துள்ளது. எனினும் இந்த எண்ணிக்கையில் பாதி பேர் மட்டுமே நிரந்தரமாக அந்த நகரில் வசிப்பவர்கள் என்று லாஸ்ட் அம்பா என்ற செய்தித்தாள் தகவல் தெரிவிக்கிறது. நகர மேயர் இதுகுறித்து கூறுகையில், 1900 ஆண்டுகளில் சுமார் 1000 பேர் வரை ஒஸ்டானா நகரில் வாழ்ந்தனர் என்றும், ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இந்த நகரின் பிறப்பு விகிதம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்தது என்றும் தெரிவித்தார். 1987 பிறகு தற்போதைய புது வரவுதான் பாப்லோ என்னும் இந்த ஆண் குழந்தை என்கிறார் அவர். நகரின் வீழ்ந்து வரும் மக்கள் தொகை எண்ணிக்கையை உள்ளூரில் புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதன் மூலம் அதிகரிக்க முயன்று வருகிறது ஒஸ்டானா. புதிய வரவான பாப்லோவின் பெற்றோரான சில்வியா மற்றும் ஜோஸ் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒஸ்டானாவை விட்டு வெளிநாடு செல்ல முடிவெடுத்திருந்தனர். ஆனால் அருகிலிருக்கும் ஒரு மலைப்பகுதியின் பராமரிப்பு பணி ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த எண்ணத்தை அவர்கள் கைவிட்டனர். இவர்களுடைய கதை இங்கே பல குடும்பங்களுக்கும் பொருந்தும். மலைப்பிரதேச நகரங்கள் மற்றும் சமூகங்கள் தேசிய ஒன்றியத்தைச் சேர்ந்த மார்க்கோ புசோன் கூறுகையில், ஒரு பகுதியில் ஒருவர் இருப்பதும் வெளியேறும் வெளியேறுவதும் அவரவர் சுய விருப்பம். ஆயினும் இப்படியான பிரதேசங்களில் வாழ தயாராக இருப்பவர்கள் மற்றும் தொழில் செய்ய தயாராக இருப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வரி விலக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இத்தாலி முழுக்கவே அதன் சிறிய நகரங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர்களுக்கு சென்று விடுவதால் மக்கள் தொகை வீழ்ச்சியால் பெரும் அவதிப்படுகின்றன. இந்த போக்கை மாற்றுவதற்கு ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு வழியில் முயன்று வருகின்றன. சில ஊர்களில் காலியாக இருக்கும் வீடுகள் இலவசமாக கொடுப்பதன் மூலம் இந்த போக்கை தடுக்க பார்க்கிறது. அந்த வரிசையில் 28 ஆண்டுகள் கழித்து பிறந்திருக்கும் குழந்தை பாப்லோவின் வருகையை குறிக்கும் விதமாக ஒஸ்டானா நகரமே ஒன்று கூடி விழா எடுத்து கொண்டாடியது. அத்தோடு நகரின் முகப்பில் கொக்கு ஒன்று சிறிய நீல நிற தூளியில் இருக்கும் குழந்தையை தனது அலகில் தூக்கியவாறு இருக்கும் சிலையை வைத்துள்ளனர் நகர மக்கள்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் நந்தினி. நாளை சந்திப்போம். வணக்கம்.